أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين جاءوا عصبة منكم إن الذين جاءوا بالعتق عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه فذكر رسول الله صلى الله عليه وسلم إلا بحلم أهلت إلام آنڈ கொண்டு இருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய கலாமை கேட்க வைத்தாய், அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல்களை தந்தாய், அதன்படி அவ்வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத் நாள் வரை இந்த இஸ்லாத்தின் மீது நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய திருக்களிமாவோடும் எங்களுடைய இவாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாகவும் கடன் இல்லாமலும் யா அல்லாஹ் உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்லடியார்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த துவாவை உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண் பெண்களுக்கும் பொதுவானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குரானுக்காக வேண்டி நாங்கள் வாரம் வாரம் வந்து அமர்கிறோமோ அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் தங்களுடைய கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் போனக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை இது போன்ற உலகத்தில் எங்கெல்லாம் மஜ்லிஸ்கள் நடைபெறுகிறதோ, யா அல்லாஹ், உன்னை பற்றியும் உன்னுடைய ஹபீபை பற்றியும் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, யா அல்லாஹ், அந்த மஜ்லிஸையும் மதாரிசுகளையும் ஜாமியாத்துகளையும் யா அல்லாஹ் நீயே உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால் அதை பொருந்திக் கொண்டு அதை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் சொல்லப்படுகிற இமாம்களுடைய கருத்துக்கள், தாபீன்களுடைய தவா தாபீன்களுடைய அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ் சொர்க்கத்தில் அவருடைய தரஜாக்களை நீ உயர்த்துவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை படித்துக் கொள்ளுங்கள், அதனுடைய அர்த்தத்தை விளங்க வையுங்கள், இதை ஓத சொல்லுங்கள் என்று எந்த சூறாவை சொன்னார்களோ அந்த சூராவை குறித்தான விளக்கங்களை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமான மனைவி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அபாண்டமான அந்த குற்றச்சாட்டை குறித்து அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளின் ஊடாக மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு சொல்லித் தருகிற செய்திகளை நாம் இங்கே பார்த்தோம். அந்த ஹதீஸ் மிக நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸை இங்கே வாசித்து அதனுடைய அர்த்தங்களை நாம் விளங்கிக் கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பாக வருகிற 10க்கும் மேற்பட்ட ஆயத்துகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரங்களில் அதனுடைய ஒவ்வொரு ஆயத்தாக கடந்த வாரம் சொன்ன அந்த செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு இடங்களில் சில சந்தேகங்களும் சில கேள்விகளும் வந்திருக்கலாம். ஒன்னாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனான அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து என்னுடைய மனைவி ஆயிஷாவை குறித்து இது போன்ற தகவல் வந்திருக்கிறது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கோ ஆயிஷாவை தவிர எத்தனையோ மனைவிகள் உண்டு, ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்ற ஒரு தகவலை சொன்னதாக அந்த ஹதீஸிலே நாம் பார்த்தோம். ஏன் அப்படி ஒரு செய்தியை அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை சில பேர் சொல்றாங்க. இன்னும் அன்னை ஆயிஷா அவர்களிடத்தில் உம்முல் முஃமினீன் அவர்களிடத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த வஹி இறங்குவதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். தன்னுடைய இறைவனை புகழ்ந்துவிட்டு தன்னின் மீது சலவாத்து சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, இன் குந்தி பரியா ஃபஸ யுத்துபரீக் அல்லாஹ், நீங்கள் சுத்தமானவராக இருந்தால் அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துவான், நீங்கள் பாவம் செய்திருந்தால் நீங்கள் அல்லாஹ்வினிடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள். எந்த ஒரு அடியானும் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டும் கூட அல்லாஹ்வினிடத்தில் மன்றாடினால் தான் வாழுகிற காலத்தில் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அவன் மன்னித்துக் கொள்வான் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அதை கேட்டவுடன் அன்னை ஆயிஷா அவர்கள், அப்படியே நான் திக்கி திகைத்து விட்டேன், என்னுடைய கண்ணிலிருந்து வருகிற அழுகையும் நின்று விட்டது, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பெருமானாரே என்னை பற்றி இப்படி யோசிப்பார்களா அல்லது என்னின் மீது நம்பிக்கை இழந்த நிலையில் பெருமானார் இந்த வார்த்தையை சொன்னார்களா என்று கேட்ட அந்த செய்தி நமக்கு ஒரு பெருமானார் அப்படி கேட்பாங்களா இப்படி தான் மனைவி இடத்துல என்ற ஒரு யோசனை வந்திருக்கலாம். அதற்கு பின்னே ஒரு நீண்ட நெடிய செய்தி உள்ளது. இந்த சமூகத்திற்கு, இந்த முஸ்லீம் உம்மாவிற்கு அல்லாஹு தஆலா அதன் ஊடாக பல்வேறு தகவல்களை மிக அற்புதமாக பதிவு செய்கிறான். ரைட். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துகள் போக போக அந்த விளக்கத்தை நம்ம ஆயத்தை படிச்சுட்டு அப்புறம் ஏன் பெருமானார் தன்னுடைய பெரிய மனைவியிடத்தில் நீங்கள் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு தேடுங்கள் என்று கேட்டார்கள் என்பதற்கான காரணம் ஆயத்தின் ஊடாக நமக்கு விளங்கிவிடும். அதோட சேர்த்து இதே அன்னை ஆயிஷா அவர்களுடைய வாழ்க்கையில் இதே போன்று இன்னொரு சம்பவம் நடக்கிறது. ஹதீஸிலே ஏதாவது ஹதீசுக்களை வல்லுநர்கள் இந்த செய்தியையும் மறக்காமல் வரலாறிலே பதிவு செய்கிறார்கள். போன வாரம் சொல்லும் போதே சொன்னேன், அன்னை ஆயிஷா ரொம்ப சின்ன பிள்ளை, 6 வயதுல திருமணம், 9 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு வாழ்க்கை, மொத்தமே ஒரு 20 வயதிற்குள்ளே பெருமானாரோடு வாழ்ந்த வாழ்க்கையோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது. இவ்வளவு சின்ன வயசுல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கொஞ்சம் கற்பனை பண்ண முடியும். இப்ப இதுல நடந்தது மாதிரியே இன்னொரு சம்பவம் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இட்டுக்கெட்டு பெருமானாருடைய மனைவியின் மீது அப்படிங்கிறது ஒரே சம்பவம் தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை குறித்து மிக நீண்ட ஒரு ஹதீஸை, பல பக்கங்கள் வர்ற மாதிரி ஒரு ஹதீஸை எழுதியிருக்காங்க. அது ஒரே சம்பவம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் வாழ்க்கையில நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, இதோட அது இன்னும் கொஞ்சம் அவர்கள் ரீதியான செய்திகளை நாம் முழுமையாக உள்வாங்குவதற்கும் விளங்குவதற்கும் நமக்கு அந்த சம்பவம் நமக்கு தோதுவாக இருக்கும். இனி ஒரு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாத்துர் ரிக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போருக்காக வேண்டி, அந்த போருக்கு பேரு கஸ்வே பதஹ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த போருக்கு பனி முஸ்தலக், கஸ்வே பனி முஸ்தலக் அல்லது முரைசி என்று சொன்னார்களோ அது மாதிரி இன்னொரு போருக்காக வேண்டி வெளியே போனாங்க. அப்படி போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற வழியில், நல்ல கவனமா திரும்பி வருகிற வழியில் அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமானாரோடு இருக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்காங்க. அதுல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டத்தில் அந்த போர் படையினுடைய அதற்குள்ளே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் இருக்காங்க, அன்னை ஆயிஷாவும் இருக்காங்க, பெருமானார் இருக்கிறார்கள். போய்விட்டு திரும்ப வருகிற போது இதே போன்று ஒரு இடத்துல இரவு தங்குகிறார்கள். அது இந்த போர் அல்ல, வேறு போர், சில ஆண்டுகள் கழித்து நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். போய்விட்டு திரும்ப வருகிற போது அந்த இடத்துல தங்கிட்டு அதிகாலை பொழுது, எப்போது நம்ம முன்னாடி சொல்றது மாதிரி பெருமானாருடைய புறப்பாடு அந்த அதிகாலையில் ஒரு போர் ஒரு 3 o'clock இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் எந்திரிச்சு உங்களுடைய சுய தேவைகளை முடித்துக் கொள்ளுங்கள், நாம் புறப்படலாம் என்கிறார்கள். இப்ப மக்கள் எல்லாம் வந்த சகாபாக்கள் எல்லாம் போயிட்டு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகி அன்னை ஹதீஜா அவர்களை அந்த ஹவுதஜில் அந்த பெட்டியில் தூக்கி உட்கார வச்சு கொண்டு போறதுக்கு எத்தனிக்கிற போது யதார்த்தமாக இப்படி தொடுகிறார்கள், கழுத்தில் இருந்த மாலையை காணும், கழுத்தில் இருந்த மாலைய காணும். இப்ப என்ன நடந்திருக்கும், உடனே தன்னுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் அன்னை ஆயிஷாவிற்கு ஓடுகிறது. பழைய ஞாபகங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனையாக, ஒரு பெரிய ஒரு அறிவு சிற்பி. அந்த அம்மா இப்படி தொட்டு பார்த்து மாலையை காணணும்னா டபக்குன்னு இறங்கல இந்த தடவை. உடனே என்ன செஞ்சு நேர பெருமானார் அவர்களிடத்துல போய் சொன்னார்கள், யார சூரல்ல என் மாலையை காணும். போன தடவை மாதிரி தேடி போகல, ஒரு தடவை அடிபட்டாச்சு இல்ல, திரும்பவும் அடிபடுவதற்கு அன்னை ஆயிஷா அவர்கள் விரும்பவில்லை. தொட்டு பார்த்துட்டு காணுன உடனே நேர பெருமானார்ட போய் சொன்னாங்க, யார சொல்ல என் மாலையை காணும் அப்படின்னா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2-3 நபர்களை அழைத்து சொன்னாங்க, இவருடைய மாலையை காணும், போய் தேடிட்டு வாங்கன்னு. போன சம்பவம் இதுக்கு நேர் மாற்றமான சம்பவம், இதுக்கு அது நேர் மாற்றமான சம்பவம். போய் தேடிட்டு வாங்கன்னே இந்த டீம் போகுது, அதிகாலை நேரம் 3 மணியினுடைய அந்த சார்பு நேரத்தில் போய் அங்கெங்கெல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல, மாலை கிடைக்கல, கிடைக்கலன்னு திரும்பி வர்றாங்க. திரும்பி வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு தஹஜ்ஜத் முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷாவினுடைய மடியில தலை வச்சு படுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க. இப்ப இவங்க தேடிட்டு, இவங்க வெகு தூரம் போய் தேடிட்டு திரும்ப வரும்போது டைம் ஆயிடுச்சு. 3:30 போனவங்க திரும்ப வரும்போது 4:30 கடந்து 5 ஆக போகிறது. பொழுது விடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, சுபுஹினுடைய நேரம் வரப்போகுது. இந்த நேரத்துல இவங்க வந்த அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, என்ன இன்னும் நம்ம கிளம்பலையே, நம்ம இப்ப கிளம்பி பாதி தூரம் போயிருப்போமே, இல்ல தண்ணி உள்ள இடத்துல போய் எங்கேயாவது உதவி செஞ்சுட்டு நம்ம தொழுவலாம, இந்த நேரத்துல போய் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டு கடைசி முடிவா சில பேர் வந்து அபூபக்கர் அவரிடத்துல சொல்லுகிறார்கள், உங்க முகப்பா உங்க உங்களுடைய மகள் பார்த்த வேலையை பார்த்தீர்களா, முன்னாடியும் இப்படித்தான் செஞ்சாங்க, நகையை காண அடிச்சாங்க, இப்பயும் அப்படியே செஞ்சுட்டு நம்ம பாருங்க, நம்ம தொழுகையே போயிரும் போலுக்கு. இப்ப கேட்பாங்களா மாட்டாங்களா, 4:30 போகுது, இனி எங்க இறங்கி போய் இனி தண்ணியை தேடி நம்ம எங்க தொழுகிறது, நம்ம தொழுகையே போயிரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல வந்து சில பேர் ஒரு ரிக்வஸ்ட் ஒரு கொரிய வைக்கிறாங்க, இப்படி நடந்து போச்சே அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கோபம் வந்துருச்சு, அடடா என்ன இவ்வளவு பேர் இப்படி வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேர அந்த அம்மாவை தேடிக்கிட்டு போறாங்க. ஒரு மறைவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுத்திருக்காங்க, இந்த அம்மா உட்காந்துருக்கு. போன உடனே தனக்கு இருந்த அந்த கோபத்தை எப்படியாவது தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்ணம்னான்னு திட்டுறாங்க. எப்படி திட்டுறாங்க, யா புனையா ஃபீ குல்லி சபரின் ஃபீ குல்லி சஃபரின் தக்கூனீனி தக்கூனீன ஐனா அன் வ பலஅன் அலன் நாஸ். இந்த வார்த்தையை சொல்றாங்க, யா புனையா என்னுடைய அருமையான பெண்ணே, மகளே, மகள் அருமை மகளுக்கு சொல்லுவாங்க, யா புனையா சின்ன பெண்ணே, ஃபீ குல்லி சஃபரத்தின் ஒவ்வொரு பிரயாணத்திலையும் தக்கு நீன நீங்கள் இருக்கிறீர்கள், வினா அன் ஒபலா உங்களால எல்லாருக்குமே பெரிய சிரமமா இருக்கு. ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க? ஒரு தகப்பனா இருக்கிற முறையில் இருந்துகிட்டு கேட்கிறாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. இப்ப அன்னை ஆயிஷாவுக்கு என்ன பிரச்சனைனா மடியில் படுத்திருக்கிறது ரசூல்லா, வேற ஏதாவது பதில் சொல்லலாம் இதுன்னு உடனே ஒன்றும் சொல்ல முடியாது. உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் அடங்கல, இன்னும் கொஞ்சம் கோபம் இருக்கு. உடனே என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய கையை இப்படி வச்சுக்கிட்டு, ஏன் இப்படி இருக்கேன் இப்படி திட்டுவோம்ல, யாராவது இது இருக்கும்போது சத்தம் போட முடியல பேச முடியலன்னா உனக்கு அறிவு இருக்கா உனக்கு, உன் கொஞ்சம் கூட மண்டையில் அப்படி கேட்போம்ல. இதே மாதிரி கடுமையாக இப்படி பேசிட்டு ரெண்டு குத்து இடுப்புல குத்துறாங்க கோபத்துல, அந்த கோபத்தை தணிக்கிறது ரெண்டு குத்து இடுப்புல குத்துறாங்க. குத்தினோடனே அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தை குத்திய குத்துக்கு நான் வேகமா ஆடி இருப்பேன் இல்லைன்னா எந்திரிச்சிருப்பேன், ஆனா நாயன்சல்லா அலிசல்லாம் படுத்திருந்தாங்களேங்கிற காரணத்துக்காக வேண்டி அவ்வளதையும் பொறுத்துக்கிட்டு அந்த வலியும் தாங்கிட்டு பேசாமே உட்கார்ந்துருந்தேன். நேரம் ஆயிடுச்சு, சுபையினுடைய நேரம் தாண்டிடுச்சு, சுபையினுடைய நேரம் வந்துருச்சு, வாங்க சொல்ல கூடிய நேரம் தொழுகை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போனால் தொழுகை தவறிடும், சுபையினுடைய நேரம் மூலம் வாங்க சொல்லி தொழுகும், அடுத்து விடிய போவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. இப்போ நாயகம் சொல்லா அலட்சணம் தபக்கு முழிச்சுட்டாங்க, முழிச்சு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே நான் இந்த செய்தியை சொல்கிறேன், யார் ரசூலுல்லாஹ் இந்த மாலையை தேட போனதுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சுபையினுடைய நேரமும் வந்துருச்சு, இவங்க எல்லாம் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலையில் இருக்காங்க, என்னுடைய தாப்பனார் என்னை ரொம்ப திட்டாங்க வந்து இந்த சூழல் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் சொல்லா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா இந்த செய்தியை முறையிடுறாங்க. இப்போ நாயகம் சொல்லா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையினுடைய பொதுவாக பெருமானாருடைய குணம் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்கள், நம்மளோடு என்னுடைய அருமை கணவராக எனக்கு ரொம்ப பிரியமானவராக உலகத்தில் அதே மாதிரி அதிகமான பிரியம் வைத்த மனிதராக என்னோடு அமர்ந்திருக்கிற பெருமானார் வாங்கினுடைய சத்தம் கேட்டவுடனே என்னை யாருமே தெரியாத மாதிரி எதிர்த்து போயிடுவாங்க. இப்படி ஒரு பொம்பளை இங்க உட்கார்ந்துருக்கு அல்லது இது யாருமே தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பாங்க, என் ரப்பு அழைத்து விட்டான் அவ்வளவுதான், என் ரப்பு அழைத்து விட்டான். அந்த மாதிரி பெருமானார் தொழுக நேரம் நெருங்கிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு எந்திரிச்சு வெளியே போறாங்க. வெளியே போய் பார்த்தா அங்க ஒரே குழப்பமா கிடைக்கும், மாலையும் கிடைக்கல, தேடி போன மாலைக்கும் வழி கிடையாது, சுபுவுக்கு நேரம் ஆயிடுச்சு, தண்ணி இல்ல, தண்ணி எங்கேயாவது தேடி பாருங்கிறாங்க, தண்ணி கிடைக்கல. அந்த நேரம் ஒரு வகி இறங்கி கிடக்கு, அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகியை கொண்டு வர்றாங்க. அது என்ன வகி அப்படின்னு கேட்டா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லுவான், இன் குன்தும் மர்தா அவ் அலா ஸஃபரின் أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا سعيدا طيبا. உங்களிலே ஒருவர் நோயாளியாக இருந்தார், அந்த நேரத்தில் வருது, அந்த காலை வேளையில சுபுஹ் முடிய போற, சுபுஹ் வர வந்து முடிய போற அந்த நேரத்தில் அல்லாஹ் இறங்குறான். وإن كنتم مرضى உங்களிலே ஒருவர் நோயாளியாக இருந்தார், أو على سفر அல்லது நீங்கள் பிரயாணத்திலே இருந்தார், أو جاء أحد منكم من الغائط அல்லது உங்களிலே ஒருவர் தன்னுடைய உபாதைகளை கழிக்க போய் விட்டு வந்தால், அவுலா மஸ்துமுன் நிச அல்லது உங்களிலே ஒருவர் தன் மனைவியோடு வீடு கூடியிருந்தால், பலம் தயிதுமாக நீங்க தொழுக நேரம் வந்துருச்சு உங்களுக்கு ஒது செய்யறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த நேரத்தில் மண்ணில் இருக்க மண்ணிலே உங்களுடைய கையால் அடித்து நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்திறங்குது. அந்த மண்ணில் அடிச்ச கையை வச்சு உங்களுடைய முகத்தை தடவிக்குங்க, உங்களுடைய கைகளை இப்படி தடவி கொள்ளுங்கள், தடவிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தயமம் முடிந்தது. வெறும் முகம் கை இந்த ரெண்டையும் தடவுனீங்கன்னா மண்ணில் அடிச்சு உங்களுடைய தயமம் முடிந்தது, நீங்க அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றலாம் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹு தஆலா இறக்கலாம். எந்த நேரத்தில்? இந்த இக்கட்டான நேரத்தில். அப்ப அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சு தொழுகையும் போல தொழுகையும் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு அப்போ எந்த கூட்டத்தை அந்த மாலையை தேடுவதற்காக வேண்டி பெருமானார் அனுப்பி இருந்தார்களோ அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்தது உசைத் பின் ஹுதைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த உசைத் பின் ஹுதைர் யாருன்னு கேட்டா, நாயன்சல்லா அலிசல்லம் அன்னை ஆயிஷாவை பற்றி மெம்பர் படியில ஏறி சொன்ன போது அந்த அவுஸ் ஹஜ்ரத் என்ற அந்த ரெண்டு கூட்டத்தில் அவுசினுடைய தலைவர் சாதுபனு முஹாத் அவர்கள் சொன்ன அந்த பதிலுக்கு கூட பேசினவர் யார் ரசூலுல்லாஹ், அவன் எவனா இருந்தாலும் கழுத்து எடுத்துருவேன்னு சொன்னாள். ஒரு ஜலீலுல் கத்ரான சஹாபி, நல்ல வயசான ஒரு சஹாபி, ரொம்ப பேணுதலான ஒரு சஹாபி, உசைத் பின் ஹுபைர் பெருமானாரின் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி இந்த செய்தி அவங்க தான் அந்த போன தேட போன ஆள்ல முதலான ஆளு, அவரை தலைவராக வச்சு ரெண்டு மூணு பேர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா இங்க இப்படி தயமம் செஞ்சு தொழுகிறலாம் அப்படின்ட்டு அல்ல ஆயத்தை இறக்கிட்டான். இப்ப தயமம் செஞ்சு தொழுகையும் முடிஞ்சு உடனே அந்த உசைத் பின் ஹுதைர் சொல்றாரு, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட வார்த்தை, சும்மா ஒரு அற்புதமான வார்த்தையை அந்த இடத்திலே உசைத் பின் ஹுதைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அபூபக்கருடைய குடும்பமே உங்களை கொண்டு இந்த சமூகம் அடைந்த நன்மைகளில் இது முதலாவதானதாக இல்லை. இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ விடயங்கள்ல எத்தனையோ பிரச்சனைகள்ல அல்லாஹ் உங்களின் மூலமாக தீர்வை தந்திருக்கிறார். எப்படி அன்னைக்கு ஆயிஷாவுக்கு அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய தீர்வை தந்தான். அதற்கப்புறம் இன்றைக்கு ஒரு சமூகமே, இன்னைக்கு காலையில மட்டுமல்ல இனி கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் சஃபர்ல போறாங்களோ எவங்களுக்கெல்லாம் முடியலையோ அவர் தண்ணீர் பயன்படுத்த முடியாது என்று சொன்னால் மண்ணில் அடிச்சுக்குங்கிற பறக்கத்தை அன்னை ஆயிஷாவின் வழியாக அபூபக்கரே உங்க குடும்பம் மூலமாக தந்தாங்க. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அந்த மாலையும் வந்து அன்னை ஆயிஷாவினுடைய மாலை அல்ல, அது ஓசில வாங்கின மாலை. ஹதீஸ்ல வருது இஸ்தாரத், அந்த அம்மா கடன் வாங்கிட்டு வந்திருந்துச்சு, ஓசில வாங்கிட்டு வந்திருந்துச்சு அந்த மாலையை. அது யார்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னா அஸ்மா ரலியல்லாஹு தஆலாஹா அவருடைய சகோதரியான அன்னை அஸ்மாவின் இடத்திலிருந்து கடன் வாங்கி போட்டுட்டு வந்த ஒரு மாலை, அதை காணடிச்சிட்டாங்க. இப்ப இந்த செய்திய பார்த்துட்டு நாயம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, தொழுவு முடிஞ்சிருச்சு. இப்ப உசைத் பின் உதைர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. நாயம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க, அன்னை ஆயிஷாவை பார்த்துட்டு சொன்னாங்க, ஆயிஷாவே உன்னுடைய மாலையின் பறக்கத்தான் என்ன, ஒரே ஆயத்தையா மேலேந்து கொண்டு வர்றிய, நடந்த நிகழ்ச்சி சிரமம் பிரச்சனை காணா போனது. ஆனா பெருமானார் கேட்கிறார்கள், எப்போதும் பெருமானார் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் அப்படிதான் பேசுவாங்க, அவங்கள நல்ல சந்தோஷப்படுத்தும். ஓ மாலை சும்மம் இல்லை, ஏன்னா அது பொய்யும் சொல்லல பெருமானார், உண்மை. ஒரு மாலைக்காக வேண்டி ஒரு ஆயத்து இறங்குகிறது, ஒரு மாலைக்காக வேண்டி ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கியாமத்து நாள் வரை அவர்களுடைய வாழ்க்கையின் நடைபோடுதலை அல்லாஹ் பாடமாக ஆக்குறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பரக்கத் சொல்றாங்க, ஆயிஷாவே உன் மாலையினுடைய அந்த அருமையான அந்த உயர்வு தான் என்னன்னு கேட்டான். இதை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உள்ள வந்தாங்க. வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, கோபப்பட்டு அடிச்சாச்சு இல்ல பிள்ளைய, பெத்த மக ஏற்கனவே ரெண்டு அடியை போட்டாச்சு, நாலு குத்து குத்தியாச்சு, திட்டியாச்சு, செத்த பிள்ளை யாரும் அப்படி திட்டினா அப்புறமா என்ன செய்வோம், அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போலன்னு காலையில சொன்னோடனே ரெண்டு அடியை போட்டு பாக்ஸை திணிச்சு அனுப்பியாச்சு, சாயங்காலம் வந்தோடனே ரெடியா நிற்கும் அந்த அம்மா, எப்படா தான் புள்ள வரும், அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை. அந்த புள்ள மறந்துருக்கும், இருந்தாலும் இந்த அம்மா ரெடியா சாக்லேட் வச்சு, இல்ல அந்த அப்பா பேசியிருந்தா சாயங்காலம் பாப்பாரு, என் பிள்ளைய நான் காலையில இப்படி பேசிட்டேனே என்னத்தை சொல்லி. பக்கத்துல வந்து தலையில கை வச்சு தடவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அந்தி முபாரகா, அந்தி முபாரகா, என்னுடைய மகள் ஆயிஷாவே உண்மையிலே எல்லா வகையிலும் நீ பாக்கப்பட்டவள், உன்னை அல்லாஹ் எல்லா வகையிலையும் இப்படி சிறப்பாக்கி வச்சிருக்கானே, உன்னால் ஆயத்துக்களை இறங்கி வைப்பதற்காக காரணமாக்கி வச்சிருக்கானே, நீ ஒரு அருமையான ஆளுன்னு சொன்னாங்க. அந்த முதல்ல செஞ்சத அதை தன்னுடைய மகளை சேர்த்துவதற்காக வேண்டி பெருமானார் செஞ்சவே, இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்ச வேலை. இன்னும் ஹதீஸ்களிலே வருகிறது, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்னொரு சஹாபி, வல்லாஹி மா நஸல பிக மின் அம்ரின் தக்ரஹீனி இல்லா ஜஅலல்லாஹு லில் முஸ்லிமீன ஃபீஹி கைரா. ஒரு சஹாபி சொல்றாங்க, உங்களுக்கு எதெல்லாம் சிரமமாக நீங்கள் வெறுக்கிற காரியமாக உங்கள் வாழ்க்கையிலே நடந்ததோ ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு பெரிய வெற்றியை கொடுத்து விட்டார், அதுல பெரிய நஃபா இருக்கு, யூஸ்ஃபுல்னஸ் இருக்கு, இந்த சமூகம் காலம் காலமாக பயன்படுகிற செய்திகளை உங்களுக்கு நடந்த ஒரு வெறுக்கிற காரியத்தினால் அல்லாஹ் தஆலா தந்து விட்டார். கடைசியில சொல்றாங்க, உசைத் பின் ஹுதைர் அவர்களுக்கு மனசே ஆறல, என்னடா இப்படி ஆயத்து இறங்கிடுச்சு, அதை தேடிட்டு வந்த என்ன கிடைக்கலையே, இந்த இது போயிருச்சே அப்படின்னு. அப்ப நான் சொல்ல பரவாயில்ல நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தை கிளப்பி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புகிற போது எந்த வாகனத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் இருந்தார்களோ அந்த வாகனம் படுத்திருந்தது, அதுக்கு கீழே அந்த மாலை கிடந்துச்சு. அந்த வாகனத்துக்கு கீழே, அந்த ஒட்டகத்துக்கு கீழே அது கிடந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டாங்க. மாலையும் கிடைச்சிருச்சு, அதுக்கு வந்த அந்த ஆயத்தும் இறங்கிருச்சு. காலம் காலமாக தயமம் செய்வதற்குரிய ஒரு ஓபனிங் அல்லாஹு தஆலா பெருமானாரின் மூலமாக, அன்னை ஆயிஷா அவர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு பெருமானார் வாயிலாக சொல்லி தந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி பெருமையாக சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அல்லாஹ் எனக்கு பல்வேறு நியமத்துகளை தந்தான், ஒன்னு ரெண்டு அல்ல. பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள், அல்லாஹ் அம்மா பி நியமத்தி ரப்பிக்கே ஃபஹதீஸ் என்ற அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறி மாறி சொல்லுவார்கள், அல்லாஹ் எனக்கு நிறைய நன்மைகளை தந்திருக்கிறார். அதுல குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஐந்து விதமான நன்மைகளை அல்லாஹ் எனக்கு தந்தான். பெருமானார் சொல்லுகிற அல்லாஹ் செஞ்ச அந்த நியமத்துகளை குறித்து புலகாங்கிதம் அடைந்து தன்னுடைய மனம் திறந்து பேசுகிற வார்த்தை, அஞ்சு நியமத்துகள் அல்லாஹ் எனக்கு தந்தான். ஒன்னாவது, என இதுக்கு முன்னாடி எந்த நபிக்கும் இது தரப்படல. இதுல முக்கியமான விஷயம், இதற்கு முன் எந்த நபிமார்களுடைய உம்மத்தும் தயமும் செஞ்சு தொழ முடியாது. தயமும் செஞ்சு அவருடைய இபாதத்துகளுக்கு அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்த அந்த ஒது அவர்களுக்கு என்ன சுத்த முறையோ அதை செய்துதான் தொழ முடியும். ஆனா வெறும் மண்ணில் நீங்கள் உங்களுடைய அந்த சுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னது இந்த உம்மத்திற்கு மட்டும். அதை பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், நுசிர்து பிர்ரோபி மசீரத ஷஹர், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு மாத காலம் நடக்கிற தூரத்தின் பயத்தை தந்திருந்தார். ரொஹப் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மாசம் நடந்து போனா எவ்வளவு தூரம் இருக்குமோ அதற்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க பூரம் பெருமானாரை பற்றி அவர்களினுடைய மனதில் ஒரு விதமான அச்சம் இருக்கும். அது யாராக இருந்தால், சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுக்கு பிரியமான இயற்கையிலே பெருமானாரின் மீது ஏற்பட்ட அது காபிர்களுக்கு இயற்கையான அச்சம். அதனாலதான் அவங்க வந்து யாரெல்லாம் பெருமானாருக்கு தீங்களை நினைத்தார்களோ அவங்களும் பயந்துகிட்டு தான் இருப்பான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நான் என்ன பண்ணிட போறேன் வந்தா பெரிய ஆளு, அங்க வந்தவன அப்படியே சரண்டர் ஆயிட்டான். எப்ப போகும்போது பேச்சு பயங்கரமா இருந்துச்ச, திரும்ப அங்க போனவன வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க, வெளியே வந்தவன கேட்டாங்க, என்னமோ என்ன பண்ணிடுவேன்ட்டு போன, அங்க போனவன அப்படி பாம்பு அடங்கிட்டு அவருடைய ரெண்டு புறத்திலையும் ஏதோ சிங்கம் உட்கார்ந்து இருந்தது மாதிரி இருந்தது. அது அல்லாஹ் தந்திருந்த அந்த ரூஹ், அடுத்தவர்களுக்கு ஏற்படுகிற பெருமானாரை குறித்தான அந்த ஒரு மரியாதை. ஜுஹிலத்லியல் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய உம்மத்துக்கும் இந்த பூமியை சுத்தமானதாகவும் தொழுமிடமாகவும் ஆக்கியிருக்கிறான். நான் எங்க வேண்டாலும் நான் என்ன செஞ்சுக்கலாம், தயமம் செஞ்சுக்கலாம், நான் எந்த பகுதியில எங்க போறோமோ அங்க நிப்பாட்டி நாம தொழுதுட்டு போய்கிட்டே இருக்கலாம். மற்ற உம்மத்துகளுக்கு அவர்கள் எங்கே தொழுமிடம் இருக்கிறதோ அங்கதான் போய் தொழுவணும். ஆனா இந்த உம்மத்துக்கு அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை. இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தா இது நல்ல நடக்கும், எங்க போனாலும் காரை நிப்பாடுறாங்க, உடனே ஒதுக்கி செய்யறாங்க, தொழுகிறாங்க. ஆனா இந்தியால அது அந்த அளவுக்கு வரல. இங்கே நம்ம அந்த பள்ளியா சங்க இருக்கு, அங்க போய் பாத்துக்கலாம், இங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. நமக்கு எல்லா பகுதிகளிலும் நமக்கு தொழுவதற்கு ஆகமாக்கப்பட்டது. என்ன நஜாசத்து கீழே இருக்கக்கூடாது, ஏதாவது கழிவுகள் கீழே இருக்கக்கூடாது. ஒரு பகுதியை பார்த்து ஒரு வீச்சமா தொழுதுட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தந்த இரண்டாவது நன்மை. அதே மாதிரி கனீமத்து பொருள், எதெல்லாம் போரிலே கைப்பற்றப்பட்டதோ அது இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. மற்ற சமூகத்திலாம் போருடைய பொருட்களை அவங்க யாரும் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. என்ன செய்வாங்க, போர் முடிஞ்சு வந்தவுடனே ஊரினுடைய நடுப்பகுதியிலே கொண்டு வந்து வைப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அதுல இருந்து எவனும் களவாடி இருந்தா அப்படின்னு சொன்னா மேலிருந்து ஒண்ணுமே வராது. இது மற்ற உம்மத்துக்கு உள்ளது. ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கனிமத்தை நீங்க பிரிச்சு எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்திருந்தான், போரில் கிடைக்கக்கூடிய பொருள். அடுத்து நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள், உதீது ஷஃபா, எனக்கு அல்லாஹு தஆலா ஷஃபாத் செய்கிற சிபாரிசு செய்கிற உரிமையை தந்திருக்கிறான். வேறு எந்த நபிக்கும் தரல, வேறு எந்த நபிக்கும் கிடையாது. எந்த நபிக்கும் கிடையாதுன்னா எந்த நபியும் செய்ய முடியாதான் இல்ல. குர்ஆனில் அல்லாஹு சொல்லுகிறான், நபிமார்கள் ஷஃபாத் செய்வார்கள், உலமாக்கள் ஷஃபாத் செய்வார்கள், ஷஹீதுகள் ஷஃபாத் செய்வார்கள் என்றெல்லாம் வருகிறது. ஆனால் முதல் ஷஃபாத், யா அல்லாஹ், உலகமே ஒன்று கூடி இருக்கும் போது ஹதீஸ்ல வருகிறது, இமாம் புகாரி சொல்லுவார், எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் கிட்ட ஓடுவாங்க, எங்க அத்தாவே அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, கடுமையான நாளாக இருக்கிறது, இன்னும் கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க, நாங்க சொர்க்கத்துக்குள்ள எங்கேயாவது போயிருவோம். ஆதம் அலி இஸ்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, நான் போக மாட்டேன்ருவாங்க. கூட்டமே உலகமே சேர்ந்து அப்படியே நூஹ் அலி இஸ்லாத்துட்ட ஓடுவாங்க. நீங்க தானே அடுத்த தந்தை எங்களுக்கு, அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும், எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு தாங்க முடியல. அப்ப நூஹ் அலி இஸ்லாமும் என்னால முடியாதுன்றான். இப்படியே ஒவ்வொரு நபியா போய் கடைசியில் பெருமானார் இடத்திலே உலகமே சுருண்டு வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருகிறது, இமாம் புகாரி சொல்லுவார், போய் அந்த அரிசிக்கு கீழே பெருமானார் தன்னுடைய தலையை வைத்து அல்லாஹுவினுடையத்தில அல்லாஹுவினுடைய அந்த புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக் இஸ்ஃபா துஸ்ஃபா, முகமது அவர்களே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் யாருக்கு சஃபாத்து செய்கிறீர்களோ அத்தனை பேருடைய சஃபாத்தையும் சிபாரிசையும் நான் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். பெருமானாருடைய வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை, யா அல்லா உம்மத்தி, யா அல்லா உம்மத்தி, யா அல்லா உம்மத்தி, மூணு தடவை சொல்லுவாங்கன்னு வருது. யா அல்லா என்னுடைய உம்மத்தினுடைய எல்லா மக்களுடைய பாவத்தையும் மன்னிக்கிறேன்னு பெருமானார் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பெருமானார் வரிசையில வந்து நின்று விடுவார்கள். அதுக்கப்புறம் எப்படிலாம் ஷஃபாத் செய்வாங்க அது நீண்ட வரலாறு. இப்ப இந்த ஷஃபாத்தை பெருமானாருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், இது நாலாவது. ஐந்தாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு கூட்டத்திற்கு மட்டும் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பியிருந்தான், ஆனால் என்னை கியாமத்து நாள் வரை வருகிற எல்லா மக்களுக்கும் சேர்த்து அனுப்பி இருக்கிறான். நான் காலத்தில் வாழும் போது மட்டும் நபி அல்ல, என்னுடைய நான் வாழ்ந்த பகுதிக்கு மட்டும் நபி அல்ல, அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நான் நபி அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நபி அல்ல, அதே மாதிரி அந்தந்த கூட்டத்துக்கு மட்டும் நபி இருப்பாங்க. அந்த கூட்டம்னா அந்த கூட்டம் மட்டும். பெருமானார் சொன்னார்கள், நான் முஸ்லீம்களுக்கும் நபி, காபிர்களுக்கும் நபி. அவன் என்னை ஏத்துக்கிட்டானா உள்ள வந்துடுவான், ஆனா நான் எல்லா மக்களுக்கும் சேர்த்து நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் சேர்த்து, எல்லா மக்களுக்கும் சேர்த்து பெருமானாரே நீங்கள் நபி. அந்த நாஸ் அப்படிங்கறதுல முஸ்லீமும் அடங்குவார், தாக்கரும் அடங்குவார், இன்னும் சில ஜின்களும் அதற்குள்ளே வரும், எல்லா படைப்பினும். இன்னும் ஒரு குடி மேலே போய் நபிமார்களுக்கும் நபி. எந்த நபிமார்கள் எல்லாம் பெருமானாருக்கு முன்னால் வந்தார்களோ அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுவான், இது அகத ரப்பு மினல் நபியீன, இது அகத மீஸாகஹும் மினல் நபியீன், லமா ஆதைதுஹும் மின் கிதாபின் வஹிக்மா ஸும்மா ஜாஅகும் ரசூலுன் லதுஃமினுன்ன பிஹி வலதன்ஸுருன்ன. நபிமார்களே, நான் உங்களுக்கு வேதத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு தீனை கொடுத்து உங்களை உலகத்திற்கு அனுப்புகிற போது நீங்க சொல்லணும், எங்களுக்கு பின்னாடி ஒரு நபி வருவார், நீ அவரை ஏத்துக்கிட்டீங்களான்னு நல்லா கேட்டான். லா துஃமினுன் நபி, ஆர் யூ பிலீவிங் தட் கை, தட் ப்ராஃபட், நீ அப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவரை நீங்கள் ஒத்துக்கொண்டால் நான் உங்களை நபியாக அனுப்புவேன். அல்லா கேட்டான், ஆர் யூ பிலீவிங் இட், அவர் உங்களுக்கும் சேர்த்து நபி. அப்ப இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிற இடத்தில் என்னுடைக்கு இந்த பூமி பூராவும் தொழுகிற, அதே போன்று மசகு செய்கிற இடமாக, தயமம் செய்கிற இடமாக ஆக்கி தந்திருக்கான். இந்த ரெண்டு செய்தி, ஒன்னாவது நம்ம ஏற்கனவே படிச்சது மாதிரி அந்த இஸ்கினுடைய சம்பவத்துல, இட்டு கெட்டப்பட்ட சம்பவத்துல அன்னை ஆயிஷா அவர்கள் மூலமாக ஒரு பெரிய தகவலை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். ரெண்டாவது தயமுமினுடைய விஷயத்திலையும் அதே மாதிரி அல்லாஹு தஆலா அன்னை ஆயிஷா அவர்களுடைய அந்த நெக்லஸின் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். அப்போ அந்த உசைத் பின் ஹுதைர் சும்மா சொல்லல, ஆளு அபூபக்கர், அபூபக்கருடைய குடும்பம் இருக்கிறதே, என்றைக்கும் இந்த சமூகம் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நெஞ்சமல்ல, இந்த சமூகம் முழுக்க முழுக்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடமைப்பட்ட சமூகம். எப்படி பெருமானாரை நாம் நபியாக அங்கீகரித்தோமோ, அந்த நபிக்கு உடனே இருந்து நபியினுடைய நிழலாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா. ஹி இஸ் சோதன் பை அல்லாஹ் டு பீ எ ஃப்ரெண்ட், பெருமானாருக்கு நட்பாக உடன் இருப்பதற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எ கிரேட் சோல், சாதாரணமான அல்ல, எ கிரேட் சோல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான நுபுவத்தை, அந்த அபூபக்கர் அவர்கள் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லா அலை செல்லம் தன்னுடைய முபாரக்கான நுபுவத்தை, எந்த நுபுவத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு, அந்த நபித்துவத்தை நீங்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பெருமானாருக்கு நுபுவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதே ஊர்ல ஒரு முக்கியமான ஆளு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, இந்த ஹதீஸினுடைய தொடர்ல வரும் அந்த ஆயத்துல வரும்போது இந்த சிரமம் வந்த உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய மகளை நினைச்சு அழுதாங்க. பெருமானார் அவருடைய வருகைக்கு உன தம் மக அழுதுகிட்டே இருக்காங்க. அன்னை ஆயிஷா, என்னை பார்த்து இப்படி ஒரு பாலியல் இட்டுக்கட்டு, என்னை பார்த்து நான் ஒரு தவறானவள் என்று இந்த மக்கள் பேசுகிறார்களே என்று சொன்ன உடனே அப்ப சொன்னாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, அம்மா ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னுண்டான காலத்தில் கூட நம்மை குடும்பத்தை குறித்து யாரும் பேசியதில்லை, யாரும் ஏதோ கை நீக்கி பேச முடியாது. அப்படிப்பட்ட நசில், நம்ம நசில் அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவர்கள் இன்னைக்கு இஸ்லாத்துல ஏத்து நம்ம பெருமானாருக்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்து அவர்களோடு ஹிஜ்ரத் நான் செய்து உன்னை அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கை துணையாக ஆக்கி என்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் பெருமானாருக்கு இறைத்த பின்னால் நம்ம பத்தி நம்மளுடைய இந்த மக்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் ரொம்ப வருத்தப்படாங்க. தியாகியத்தில் நம்மை பேசியது கிடையாது, ஆனால் இஸ்லாத்திற்கு வந்த பின் அவங்க இரண்டாவது அந்த கவலையின் ஊடாக சொல்லுகிற செய்தி கிதாபுகளில் எழுதுவார்கள். நமக்கு வந்துருச்சுங்கிறது இல்ல, உன் வழியாக பெருமானாரினுடைய அந்த சிறப்புக்கு அந்த கண்ணியத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தினார். அந்த ஒரு அப்ப அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத் பிரகடனம் வரல, 40வது வயசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு பிசினஸ் மேன் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய பிசினஸுக்காக வேண்டி யமனுக்கு போறாங்க. சில பேருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கலாம், அல்லது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், தெரியல. இருந்தாலும் அந்த செய்தியை அபூபக்கருடைய குடும்பம்னா யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல, நமக்கும் அவர்களின் மீது இருக்கிறது அந்த குடும்பத்தை பற்றி, அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி விளங்குவதும் அவர்களை புரிவதும் அவர்களுக்கு துவா செய்வதும் இந்த சமூகத்தின் கடமைகளில் ஒன்று. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யமனுக்கு பிசினஸுக்காக வேண்டி போறாங்க. போன இடத்துல தன்னுடைய பிசினஸ்களை முடித்துட்டு, பொதுவாக அந்த காலத்தில் பழக்கம் இப்படி வெளியே எங்கேயாவது போவாங்க, இல்லை யாரையாவது போய் சந்திப்பாங்க, இல்லை அந்த ஊர்களிலே உள்ளவர்கள் மக்காலேருந்து யாரும் வந்தாங்கன்னா வந்து சந்திப்பாங்க. இது பொதுவான ஒரு வழமையாக இருந்தது. அப்ப ஒரு தடவை இப்படி போயிருக்கும் போது அந்த ஊரினுடைய ஒரு பெரிய ஷேக் அவரை சந்திப்பதற்காக வேண்டி இவரோடு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு வந்த மக்கள் எல்லாம் போகிறார்கள். அந்த டீம் அப்படியே போகுது, அந்த பிசினஸ் மேன் டீம். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க. போன உடனே அந்த ஷேக் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொருத்தரா கேக்குறாரு, நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாரு, இப்படி ஒருத்தரா கேக்குறாரு. கேட்ட உடனே ஆளுக்காள் ஒரு பேரை சொல்றாங்க, நாங்க இங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பேரை அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பேர் என்னன்னு தெரியுமா? அபூபக்கர் அப்படிங்கிறது அவர்களுடைய குன்னியர், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லக்கப்னு சொல்லுவாங்கல்ல அழைப்பு பெயர். அசல் பேர் என்னன்னு தெரியுமா? அதிர்த்துமார்கள்ட்ட இல்ல, மற்றவங்கள்ட்ட யாருக்காவது கேள்வி. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற பெயரால் அவர்கள் பெரும் பேரு, அவர்களுடைய பேரு வெளியாச்சு, ஆனா அவர்களுடைய அசல் பெயர் அப்துல்லா. அப்துல்லா என்பது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயர். அவங்க அத்தா பேர் என்ன? அவங்க அத்தா பேர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய தாப்பனாருடைய பெயர் அபு குஹாஃபா அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய ஓரளவு படிச்சிருந்தா இல்ல ஓரளவு. அபு குஹாஃபா அப்படிங்கிறது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பாவினுடைய குன்னியர், அவருடைய லக்கப், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாற்று பெயர். அசல் பெயர் அவருடைய பெயர் உஸ்மான் ரழியல்லாஹு, உஸ்மான். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அசலான பெயர் அப்துல்லா இப்னு உஸ்மான். அத்தா பேர் உஸ்மான், அவங்க பேர் அப்துல்லா, அப்துல்லா இப்னு உஸ்மான். அப்ப அங்க போயிருக்கிற இடத்துல அந்த ஷேக் ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்கிறாரு. கேட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்த உடனே கேட்கிறாரு, நீங்க உங்க பேர் என்ன, என் பேர் இது அப்படின்னு அபூபக்கர் கேட்கிறார். அப்ப அந்த ஷேக் கேட்கிறாரு, உங்க ஊர்ல கூடிய சீக்கிரம் ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு பிரகடனம் கொடுத்துவாரு, அதற்கு பேரு முகம்மது. அந்த பேர் அந்த வரப்போறவருக்கு பேரு முகம்மது, அவர் இறைவன் ஒருத்தர்னு சொல்லுவார். அவர் வந்துட்டாரா? இல்ல வரல, வருவார், கூடிய சீக்கிரம் வருவார். ஆனா உங்க அடையாளங்கள்லாம் வச்சு பார்த்தா நீங்க அவரை பின்பற்றுவீங்க.
சொல்றார். அந்த அளவுக்கு பெருமானாரை பற்றி மிக தெரிந்த ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பான். நீங்கள் அவரை பின்பற்றுவீர்கள், நீங்க பின்று மற்றும் பின்பற்ற ஆக மட்டும் இல்ல, மிக கடுமையான அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்க. அவர் இதெல்லாம் சொல்லுவாருன்னு அந்த சேர்ந்து நாங்கள் வலிய செல்லும் அவர்களை பற்றி அபூபக்கரையெல்லாம் பெரிய காத்திருக்கிறார். அதுவரையும் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூபக்கருக்கு தெரியும், அவ்வளவுதான். அந்த நபுவத்துக்கு வரல, நபியான ஆகல்ல. இது இந்த செய்தி எல்லாம் கேட்ட நீ அவர் கூட பின்பற்றுவீங்க, நீங்க தான் அவருக்கு முக்கியமான ஆளா இருக்கீங்க, உலகம் சொல்லியாச்சு. அப்போ தன்னுடைய பிரயாணத்தை முடித்து விட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்ப மக்காவுக்குள்ள வராங்க. அந்த கூட்டத்தோட வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே நடந்த முதல் செய்தி அபூஜஹல், அந்த ஊரில் உள்ள முக்கியமான தலைவர்கள் முத்துபா போன்றவர்கள் பெருமானரை பார்க்கறதுக்காக வேண்டியது வாசல்ல வந்துட்டாங்க. ஊருக்குல வந்து வரல, வீட்டுல வந்து வந்து அபூஜஹல் சொன்னாரா, அபூபக்கரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுங்க. நீங்க மதிய மக்காவை விட்டு போன பின்னாடி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு, அம்ரும் அபீம் ஆதித்தும் அபீம், ஒரு பெரிய செய்தி நடந்துச்சு. என்ன பதில் சொன்னா, முகம்மது திடீர்னு நம்ம மார்க்கத்தை விட்டு மாறிட்டார். அவர் ஏதோ இறைவன் ஒருத்தன் எனக்கு புதுசா என்னெல்லாம் செய்தி வருதுன்னு சொல்றார். நீங்க வரட்டுங்கிறதுக்காக வேண்டி நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க ஊர்ல இல்ல, நீங்க வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்க கொடுத்துருக்கோம். அதனால நம்ம கூடிய சீக்கிரம் சில முடிவுகளை எடுத்து அவரை உண்டு இல்லைன்னு நம்ம ஆக்கணும். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, அடுத்து என்ன செய்யலாம். ஏன்னா ஊர்ல முக்கியமான ஆள் அபூபக்கர் அவர். செய்தி முடிஞ்சு காதல வாங்க, அங்க செய்தியை கேட்டாச்சு, இங்க வந்தவங்க செய்தி உறுதிப்படுகிறது. உடனே அப்படிலாம் இல்ல, அவர் நபிதான் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல, எந்த வாக்குவாதமும் பண்ணல. நேரம் இருந்து வீட்டுல இருந்து கிளம்பி பெருமானால சந்திக்கலாம்னு போறாங்க. நாயன் சொல்லாதீங்களா எங்க இருக்காங்கன்னு அன்னை கதீஜாவுடைய வீட்டுல உட்காந்துருக்காங்க. இங்கிருந்து போன அபூபக்கர் நாயகம் இடத்துல உட்காந்து நலம் கேட்கிறாங்க, நீங்க என்ன புதுசா சொல்றீங்களா? ஆமா, எனக்கு வந்து அல்லாஹ் தஆலா நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓர் இறைவன் என்பதை நான் சொல்லுவதற்கும் எனக்கு தேவைப்படுகிற நுகுவத்துகளை எட்டி வைப்பதற்கும் இதெல்லாம் எனக்கு கடமை. எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா கேட்கிறாங்க, என்ன என்னன்னு ஒன்னு ஒன்னா நாயகத்துக்கு சொல்லிட்டு வராங்க. சொல்லி முடிச்ச உடனே இந்த செய்தி எல்லாம் தனக்கு வந்த செய்திகளை சொல்லுகிறாரு. உடனே அபூபக்கர் அப்பதான் அது நடந்திருக்கு, நுகுவத்து வந்து கொஞ்ச நேரம் இவங்க போயிருக்காங்க, அந்த பிரயாணத்துக்கு இடையிலே இது நடந்திருக்கு. பெருமானார் நபியாக ஆக்கப்பட்டார். உன்னை இவங்க கேட்கிறாங்க, ஒமா தலீலு மாகிய ஷஹாதத்து ஒமாகிய உஜ்ஜத்து, உங்களுடைய ஆதாரம் சரி நீ சொல்றது அந்த செய்தி மனசுல இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு கேட்போம், நீங்க இப்படி சொல்லுவதற்கு என்ன அட்டாட்சி உங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப கூலா பதில் சொன்னாங்க, நீங்க யமனுக்கு போயிருக்கும்போது அங்க பேசினார்ல, அந்த ஷேக் தான் ஆதாரம். இப்பதான் வந்தாரு, அபூஜஹல் பார்த்தாரு, அடுத்து அபூபக்கரை நேரடியாக பெருமானாரத்தினுடைய அந்த சபையில தான் வந்திருக்காங்க, வேறங்கையும் போல இவங்க சந்திச்சு நான் பேசினதா எதுவுமே தெரியாது. அந்த ஷேக் உங்களிடத்துல என்ன சொன்னாரோ அதுதான் ஆகும். உடனே கையை கொடுத்தாங்க, முதல் முதலாக ஆண்களில் ஈமான் கொண்டவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அகீதத்தன் வ திராயத்தன், ஏற்கனவே அந்த விஷயத்தை தெரிஞ்சு முழுமையான நம்பிக்கை, அதற்கு பின் அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட மாறாது, ஒரு இம்மி அளவு கூட. என்று ஏற்கனவே பாடம் கிடைச்சிருச்சு, லேட்மான பாடல்ல நல்ல நடத்த அனுப்பிட்டு அவரு. உடனே கை கொடுத்தாங்க, அஷ்டதல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், அன்னையிலிருந்து அதுக்கப்புறம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தது, மேராஜுக்கு போன நிகழ்ச்சி வரையும். எப்படியாவது அபூபக்கர் ஊர்ல இல்ல வந்து அவர் வந்த உடனே கெடுத்துடலாம்னு போய் எப்பா இவ்வளவு நாளைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு புதுசா சொல்றா இருப்பா வானத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று கேட்டா நாயத்துல்லா அலி சொல்லம் மேராஜ் போயிட்டு வரும்போது சிபிரிட்ட கேட்டாங்க, நான் இருக்க விஷயத்த சொன்னாலே நீங்க நம்ப மாட்டாங்களே, நான் மேராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு நம்புவானான்னு கேட்டாங்க. எத்தனையோ விஷயத்தை சொன்னாலே நம்ம ஏழு வானத்துக்கு மேல அரசு மாண்டி நான் அல்லாவை போய் பார்த்துட்டு வந்தேன்னா யார் நம்புவாங்க, என்ன நம்புவாங்க? சத்திபூமி அவர்களை நீ உண்மைப்படுத்துவார்களா? அப்ப ஜிபிரியை சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இதை அபூபக்கரிடத்திலே சொல்லிப்பார்கள். இதை அபூபக்கரிடத்தில் சொல்லி பாருங்கள். இந்த செய்தியை வந்து பெருமானார் அபூபக்கரிட்ட சொல்ல வர்ற வழியில ஒருத்தர் போய் சொன்னாரு, செய்தி தெரியுமா இவ்வளவு நாள் அவரை நம்பிக்கிட்டு இருந்தீங்களே, இதே எல்லாமே சொன்னாரு. இன்னைக்கு நேற்று நைட்டு கிழக்கு ஏழாவது வானத்துக்கு போயிட்டு ஏழாவது சொன்னார்கள், முகமது சொன்னால் அது உண்மை அல்லாஹ்வுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சித்தீகா, அவங்க சித்தீக் என்று அழைக்கப்பட்டார்கள். மனசுல எந்த விதமான நெருடல் எந்த விதமான யோசனையும் கிடையாது. பெருமானார் சொன்னால் அது சொன்னதுதான். ஏன்னா அந்த ஈமான் கொண்ட நிகழ்ச்சி. இப்ப யோசிப்பாங்க அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அவர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மொத்தம் நாலு மனைவி, ஆறு மக்கள். அவர் திருமணம் முடித்தது, நான்கு மனைவியை திருமணம் முடித்தார்கள். அந்த நான்கு மனைவிகள் மூலமாக ஆறு மக்களுக்கு உலகத்திற்கு தந்தார்கள். முதல் மனைவியாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் திருமணம் முடித்தவர்கள் கீலா என்று சொல்லுகிற ஒரு அம்மா. அவங்க பேரு காலா அல்லது கீலா, ரெண்டு மாதிரியும் அந்த பேர் வருது. கீலா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணியை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் முடித்தார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகளை தந்தார். அதுல ரெண்டுல முதலாவது மகன் அப்துல்லா, இரண்டாவது அஸ்மா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி. இந்த அஸ்மாவை பத்தி நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். அஸ்மா பின் அபூபக்கர் என்னுடைய சகோதரி வந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த அஸ்மாவை பத்தி அடிக்கடி நிறைய சொன்னதாக ஹதீஸ்களிலே வரலாறுகளிலே அப்துல்லா, அடுத்து அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அவங்க பேரு உம்மு ரூமா. அந்த அம்மா நாயன்கள் இது அபூபக்கர் அவர்களோடு இஸ்லாத்திற்கு வந்தாங்க, பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அபூபக்கரோடு முழுமையாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தவர்கள் உம்மு ரூமான். அந்த உம்மு ரூமானின் மூலமாக அல்லாஹ் தஆலா ரெண்டு குழந்தைகளை உலகத்தில் இருந்தான். ஒருவர் அன்னை ஆயிஷா, இரண்டாவது அப்துல் ரஹ்மான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, இந்த ரெண்டு குழந்தைகளும் சொன்னாங்க. அந்த உம்மு ரூமான் யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த ஆதிசத்து இந்த இட்டுக்கட்டினுடைய சம்பவத்தை பத்தி சொன்னமே, அப்ப அழுதுகிட்டே தான் வீட்டில இருந்து வந்து தன்னுடைய தாயிடத்துல ஆயிஷா கேட்டாங்களே, அம்மா என்னை பத்தி ஊர்ல என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்ன உடனே, மகளே ஒன்றும் கவலைப்படாத, ஒரு எந்த கணவன் மனைவி கணவன் அதிகமாக பிரிய வைத்திருக்கிற மனைவியை பற்றி உலகம் இப்படித்தான் பேசும், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் உனக்கு அதுல இருந்து விடிவு தந்துருவான்னு சொல்லுங்கல்ல. அந்த தாய் உம்மு ரூமான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருக்கும் போதுதான் இந்த பத்தாயிரத்தை இறந்து பெருமானாரின் இவங்களுடைய இந்த கலங்கம் இல்லை என்பதற்கு ஆயுதங்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். இன்னும் அந்த அம்மையார்களுடைய வாழ்க்கையில பெருமானார்கள் சொல்வார்கள், ஹதீஸ்ல வரும், உம்மு ரூமான் ஆயிஷாவின் அவர்களுடைய ஹயாத்திலே அந்த அம்மா மௌத்தாயிச்சு. அந்த அம்மா வந்து அடக்க வேலை தொழுகை நடத்தி ஜனாதாவினுடைய அடக்க வேலை நடக்கிறது. அப்ப நாயக்கு காலத்துல தொழுது முடிச்சுட்டாங்க, ஜனாதா தொழுது தொழுதாச்சு. தன்னுடைய மாமியார் அன்னை ஆயிஷாவுடைய தாயார், அந்த உறவை பெருமானார் எப்படி பேண்டாங்க அப்படிங்கிறதுக்கு, ஒண்ணு தன்னுடைய தோழரின் மனைவி, இரண்டாவது அதை தாண்டி தன் மனைவியின் தாய். நாயக்குல்லாவை சொல்லும் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் பல சகாபிகளுக்கும் பல மாதிரி நடந்துட்டாங்க. அதுல இந்த அம்மாவுக்கு நடந்தது கொஞ்சம் வித்தியாசமானது. கீழே அபூ உள்ள இறங்க நான் நாயக்குல்லாவை சொல்லும் தன்னுடைய கையால் வாங்கி அந்த மையத்துக்கு கீழே வைக்காங்க, தன்னுடைய கரத்தினால் வாங்கி உம்மு ரூமான் உம்மு ரூமான் அவர்களுடைய அந்த மையத்தை குறிப்பிட்டு வச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உம்மு ரூமான் மாமியார், அவங்க வந்து மகரமான ஒரு பெண், எந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறோமோ அந்த பெண்ணுடைய தாய் அந்த மனிதனுக்கு தாயை போன்ற, அவளை திருமணம் முடிக்க முடியாது, ஹராம், காலாகாலத்திற்கும் ஹராம், மாமியார் ஹராம், தாயை போன்ற அவர்கள். அப்போ அவங்களை தன்னுடைய கையில வாங்கி கீழே வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு துவா செய்கிறார், அல்லாஹ்வுல்லம் யார்லாம் அல்லாமவே லம் எஃபா அலை, உனக்கு மறைவானது இல்லை, உனக்கு தெரியாதது இல்லை. ஆனா மா லஹியத்து உம்முருமான் பீக்க ஓபி ரசூலின், இந்த உடல் இந்த மையம் உனக்காக வேண்டியும் உன்னுடைய நபிக்காக வேண்டியும் இந்த உலகத்துல எவ்வளவு சிரமப்பட்டுச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியும். தன்னுடைய கணவரின் தோழர் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நெஞ்சிருக்கின்ற குடும்பத்தை விட்டு என்ன சிரமங்களை அபூபக்கர் மேற்கொண்டார்களோ அதுக்கு பின்புலமாக இருந்தது இந்த ரூபு தான், இந்த ஜெபம் தான். அதை மறக்காம பெரும்பாலும் இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது, தன் மனைவிக்கு இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லிட்டு என் தாயை வாங்கி பெருமானாருக்கு வச்சு என்னுடைய தாய்க்காரன் வேண்டி துவா செய்தார்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹினுடைய தூதருக்கும் இந்த அம்மா பட்ட சிரமங்களை யார் அல்லா உனக்கு அது மறைவானதாக இல்லை, இந்த ஜசத இந்த ரூகணி பொறுத்த இதை விட வேற என்ன வேண்டும். இன்னொரு உங்களிலே யாராவது ஒருவருக்கு நாளை கியாமத்திலே இருக்கிற ஹூரியின் பெண்ணை பார்க்க வேண்டும் என்று உலகத்தில் ஆசைப்பட்டால் ஒவ்வொரு மாலை பார்த்துக் கொள்ளுங்கள், நாளை கியாமத்தில் உள்ள ஊரில் ஒப்பனம். அப்படி ஒரு அற்புதமான அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா ஆயிஷா அன்னை ஆயிஷா அவர்களை தந்தான். அதே போன்ற அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தந்தான். இவங்கெல்லாம் மூணாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மைமூனா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். மைமூனா அத்மா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அத்மா பின் உமை, இவங்க யார் அப்படின்னு கேட்டா பெருமானாரின் மனைவியான மைமூனாவின் சகோதரி. பெருமானாருக்கு ஒரு வகையில் சகல அவர் பெருமானார் மனைவியுடைய சகோதரியை திருமணம் முடித்தார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹ் முஹம்மத் பின் அபி பக்கர் என்ற ஒரு குழந்தையை அவர்களுக்கு தந்தார். நான்காவதாக உம்மு ஹபீபா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். இவங்க இது மதீனாவை நடத்தி மதீனாவுக்கு வந்த பின்னால ரெண்டு பேர சகோதரர்களாக பெருமானார் ஏற்படுத்தினார்கள். அதுல பிறகு அபூபக்கருக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த சகோதரனுடைய மகளை திருமணம் முடித்தார்கள். நாட்டு மக்கள் இந்த பெண்ணின் மூலமாக உம்மு குல்சூம் என்று சொல்லி ஒரு பெண்ணை அல்லாஹ் தந்தார். மொத்த நாலு திருமணம், ஆறு மக்களை அல்லாஹ் தந்தார். முதலாவது அப்துல்லா அஸ்மா, இரண்டாவது அப்துல் ரஹ்மான் ஆபிஷா, மூணாவது முகமத் பின் அபி பக்கர், நான்காவதாக உம்மு குல்சூம் பின் உம்மு குல்சூம் பின் அபி பக்கர் என்ற இந்த நான்கு பேரைகளை அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்தார். இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஸ்டார்டிஸ்டிக். இது ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் சொன்னாங்க இல்லையா, இந்த குடும்பத்தினால் இந்த சமூகம் அடைந்த பேருகள் சாதாரண பேருகள் அல்ல. வேற யாரையும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கல, ஹிஜ்ரத்துக்காக வேண்டி திருமணம். ஏன்னா இந்த ஆயத்தை விளக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பின்னாடி உள்ள எல்லாத்தையும் விளக்கும். இந்த ஆயத்தை நம்ம புரியணும் அப்படின்னு சொன்னா யார் அன்னை ஆயிஷா அப்படிங்கறத விளக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அவருடைய தகப்பனையிலிருந்து கடைசியை பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு மாஷா அல்லா அபூபக்கரை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் பறக்க செய்யப்பட்டவர்கள், அல்லா உங்கள் தாய்க்கும் தந்தைக்குமே இஸ்லாத்தை தந்தார். பெருமானார் சொல்லுவார்கள், உங்கள் தாய்க்கும் தந்தைக்குமே அல்லா இஸ்லாத்தினுடைய நேரத்தில் அந்த அவருடைய தந்தை அழைத்துக் கொண்டு பெருமானார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வேண்டி வரும்போது அப்ப நாயன் ராஜ்யம் எந்திரிப்பாங்க. நான் வர்றேன் அப்படின்ற வயசானவன் அபூபக்கர் சொல்லுவார்கள், அவர் தான் உங்களிடத்திலே வருவதற்கு தகுதியானவர். என் தந்தையாக இருந்தாலும் யாரா சொல்லுங்களா, அவர் தான் உங்களிடத்திலே வருவதற்கு தயாராக இருந்தவர் என்று தன்னுடைய தாயையும் தந்தையும் கொண்டு வந்து ஈமான் கொள்ள வச்சவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. இப்படி எத்தனையோ செய்திகளை அவர்கள் பின்புலமாக கொண்டுதான் இந்த அன்னை ஆயிஷா அவர்களை பற்றி உண்டான அறிமுகங்களும் செய்திகளும் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த ஆயத்துல இந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த ஏன் அப்படிங்கிற காரணத்தை நம்ம இன்ஷால்லாஹ் கொஞ்சம் போக போக ஏன் பெருமானார் தன்னுடைய மனைவியிடத்திலே போய் நீ பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள் என்ற அந்த அந்த கடுமையான அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்ங்கிறது நம்ம பின்னாடி போக போக நம் அதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். இந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான் இன்ன லதீன ஜாஊ பில் இத்தி உஸ்பதும் மின்கும் லா தஹ்தபூஹு ஷர்ரன் லகும் பல் ஹுவ கைரு லகும். யார் ஒருவர் இன்னல்லதீன ஜாவும் வில்லும், யார் எந்த ஒரு கூட்டம் சிறிய கூட்டம் உங்களினுடைய மனைவியின் மீது பழி சொன்னதோ, இழிவான வார்த்தைகளை சொன்னார்களோ, ருஸ்பகும் மின்கும் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள். அல்லாஹ் ருஸ்பகும் மின்கும் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள். லா தஹ்தபூ ஷர்ரல் லகும் அவர்களை நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். வல் ஹுவ கைரும் லகும் அந்த இழி சொல் அந்த இட்டுக்கெட்டு உங்களுக்கு நேர்ந்த அவமானம் அல்ல, அது உங்களுக்கு நலவுதான், உங்களுக்கு அது நலவுதான். இதிலே எவர்கள் எந்த அளவு பாவம் செய்தார்களோ அவர்களுக்கு அந்த அளவு அவர்களின் பாவத்திற்கு கூலி உண்டு. வல்லதி தவல்லாக்கி புறவு மின்மும், ஆனால் இந்த இட்டுக்கட்டினுடைய விஷயத்தில் மிகப்பெரிய பொறுப்பை எவன் எடுத்துக் கொண்டானோ அவனுக்கு அல்லாஹ் மிக கடுமையான வேதனையை கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்ற இந்த ஆயத்தை அல்லாஹ்வுத்தால அவ்வளவு அதாவும் அது கடுமையான வேதனை உண்டு. இப்போ இதுல முதலாவது என்ன சொல்றான், உங்களை பற்றி இட்டு கட்டியவர்கள் உங்களை சார்ந்தவர்கள், உங்களை பற்றி இட்டு கட்டியவர்கள் உங்களை சார்ந்தவர்கள். இப்ப இதுல யார் இட்டு கட்டினா என்ன பேசினா, இதுல யார் இட்டு கட்டினா என்ன பேசினாங்க? ஹதீஸ்களிலே வருகிறது, இமாம்கள் முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், அன்னை ஆயிஷா அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த நபிபோரர் உள்ளே வருகிற போது அது வரைக்கும் இங்க யாரும் ஆயிஷாவை தேடல, அவங்க புதுவை அவங்களை ஒட்டாத கூட்டத்துக்கு உள்ள வரும்போது அப்பதான் பாக்கலாம். அந்த பார்த்த கூட்டமும் இந்த முனாபிக்களுடைய கூட்டம், அன்னை ஆயிஷா ஃபுல்லா கவர்டு, யார் என்ன எதுன்னு வெளியே தெரியாது. இப்ப வந்த உடனே அந்த சஹாபியின் இடத்துல, அந்த அழைத்து வருகிற சஹாபியின் இடத்துல போய் கேட்கிறாரு, யார் இது அப்படின்னு கேட்கிறது. அவர் ஏற்கனவே அந்த போரில் இருந்து விட்டு வந்த பொருட்களை எடுத்து வருவதற்கு தான் அந்த சஹாபி போயிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். வரும்போதே அவன் கேட்கிறான், இது யாரு? உடனே அவர் அந்த சஹாபி இயற்கையிலே சொல்லும்போது இயற்கையா சொல்றேன்னு சொன்னாரு, மேலே இருக்கிறது நபியனுடைய மனைவி உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா. உடனே இதை கேட்ட உடனே அவன் சொன்னா, இந்த தஃப்சீர்கள் எழுதப்படுகிறது நபியினுடைய மனைவி இவரை மட்டும் வெற்றியடையவில்லை, நஜாதாக ஆகவில்லை, அதே மாதிரி இவரும் நபியினுடைய மனைவியை மட்டும் வெற்றியடையவில்லை, ரெண்டு பேருக்கும் என்னமோ நடந்துச்சு என்று அந்த அரபி வார்த்தை சொல்றோம். சொல்லிட்டு சொன்னா, ஓ உங்க நபியினுடைய மனைவி இந்த அளவுக்குத்தானா, இந்த தோழரோடு அவர் இரவு முழுவதும் கழித்திருக்கிறார். அவன் பேசின அந்த வார்த்தையே தஸ்தீர் எழுதினாங்க, ஓ உங்களுடைய நவீனுடைய மனைவி இந்த அளவுக்குத்தானா, இவரோடு இரவு முழுவதையும் அவர் கழித்திருக்கிறார், கால நேரத்துல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையே அங்கே எழுதப்படுது. இதுக்கு அப்புறம் இந்த செய்தி பரவியது, இந்த செய்தி மக்காவுக்கு மதீனா முழுக்க போச்சு, அதுல எப்படி எப்படி பேசிக்கிட்டாங்க, என்ன செஞ்சாங்க, இந்த உஸ்பா அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு இமாமுடைய எழுதுகிற போது எழுதுவார்கள், உஸ்பகு அப்படின்னு சொன்னா ஒரு சிறிய கூட்டம், ஒரு பத்து பேர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 40 பேருக்குள்ள கூட்டம், அவ்வளவுதான், ஒரு 10 பேருக்கு 40 பேர், வேற யாரும் இல்லை. அப்ப இதுல சில சஹாபாக்களும் அவர்களும் இதிலே மாட்டிக்கொண்டார்கள், சில சஹாபியும் முக்கியமான ஆளு அவங்களும் அவர்களுடைய பெயரும் இதற்குள்ளே வந்து விட்டது, அந்த சஹாபாக்களுடைய பெயரும் இதற்குள்ளே வந்து விட்டது. அதனால அல்லாஹ்வுத்தால உஸ்பான்னு சொன்னான். குறிப்பாக யார் யார் சொன்னார்கள் என்ற ரொம்ப டீட்டெயில் செய்தி இல்லை, சில குறிப்பிட்ட மனிதர்களை குறித்து சஹாபாக்களை குறித்து இவங்க இவங்கெல்லாம் இப்படி பேசினாங்க அப்படின்னு. இதுல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்களில் வருகிறது, இமாம் முஃபஸ்ஸிர்கள் எழுந்து போது எழுதுகிறார்கள், இது எப்படி பரப்பப்பட்டது அல்லது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டா, சில பேர் இதை இட்டுக்கட்டாவே பேசலாம், இப்ப இட்டுக்கட்டாவே இது ஒரு செய்தியாவே உடனே தனக்கு தெரியாத இந்த விஷயத்தை அப்படி ஒரு ஜோடனை செஞ்சு ஜோடிச்சுட்டான். இன்னும் சில பேர் வஹப்ப ஐயசியா, இந்த விஷயம் என்னன்னு தெரியாது ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா இது வரணும்னு நினைச்சான், இது இது ஒரு நான் இந்த செய்தி வந்தா நல்லது தானே என்ற மனோநிலை. ஒவ்வாவது தக்கல் நம்பி பாகமா தனியா மின் கயிறு, சில பேர் அடுத்தவங்கள்டேந்து கேட்ட உடனே அதை போய் அடுத்தவங்கிட்ட சொன்னான். இது எப்படி இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது? சில பேர் வகிக்க மூலம் எத்தக்கல்ல, இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சிரிச்சான், எந்த பதிலும் சொல்ல. இந்த செய்தி இப்படி அதை ஆயுதாவை பற்றி இருக்குன்னு சொன்ன உடனே சிரிச்சாங்க, அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க, பேசல. வபாபுகும் சக்கத்த வைரவர்த்தி. சில பேர் எந்த பதிலும் சொல்லல, மௌனமாக இருந்தாங்க. இப்படி பல நிலைகளில் அந்த ஊர்களில் பல பேர் இருந்தார். ஆனால் இந்த உஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அந்த சிறிய கூட்டம் யாரு அப்படிங்கிறதுக்கு அறிவிப்புகளில் வரும்போது நான்கு பேரை குறித்து இமாம்கள் முஃபஸ்ஸிர்கள் நான்கு பேரை மிக தெளிவாக எழுதுகிறார். அதுல ஒன்னாவது அப்துல்லா இப்னி உபை பின் சலூம் என்ற முனாபிக்கினுடைய தலைவர். ஏற்கனவே ஹதீஸ்ல பார்க்க போல அவர் பார்த்தோம். அப்துல்லா இப்னி உபை பின் சலூம் என்று சொல்லுகிற முனாபிக்கினுடைய தலைவர். இரண்டாவது இந்த இஷ்யூல மாட்டினது, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அன்னை ஆயிஷா அவர்கள் தன்னுடைய கடனை காலை கடனை கழிப்பதற்கு வெளியே போகும்போது கூட போன அந்த அவருடைய மாமி, அவர் பேர் உம்மு மிஸ்தா, அவருடைய மகன் மிஸ்தா என்று சொல்லுகிற மிஸ்தா பின் உசாசா என்று சொல்லுகிற அவரும் இதில் மாட்டிக்கிட்டார். இதை யார் அப்படின்னு சொன்னா காலா பள்ளி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலா பள்ளியவர். இவரும் அந்த செய்தியில ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டார். என்ன சொல்றோம் சில செய்திகளை சொல்லிட்டார் இவர். இரண்டாவது ஆள். மூணாவது ஆளு ஒரு முக்கியமான ஆளு, ஹஸ்தான் பின் சாதித். இவர் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஷாகிருன் நபி, ஷாகிருன் நபி, தி பாயிண்ட் ஆஃப் தி ப்ராஃபட், பெருமானாருடைய அவை கவிஞர் என்று சொல்லப்பட்ட ஹஸ்தான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மிக உயர்ந்த இடத்தில் பெருமானார் அவர்கள் அவரை வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நாயன்பாலிசலனுடைய மெம்பர் இருக்கும், அவருக்கு ஒரு தனியான மெம்பரை கட்டி கொடுத்து அதுல ஏறி உட்கார்ந்து நீங்கள் அந்த காபிர்களுக்கு எதிராக கவிதை படிங்கள் பெருமானார் சொல்லுவாங்க. ஏசு மாதிரி பெரிய இடத்துல பெருமானார் வச்சிருந்தாங்க. அவரை மேல கட்டி உட்கார வச்சு நீங்க கவிதை முடிக்கணும். அதீசிகளில் வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார், நாயன்பல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த காபிர்கள் கொடுத்த அந்த சிரமம் வெளிப்படுகிற போது சொன்னாங்க, அவர்கள் கவிதையாக பேசி என்னை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார்கள், அவர்களை எதிர்த்து கவிதை பாட யாராவது உண்டான் கேட்டான். ஏன்னா அந்த காலத்தில் இருந்து நமக்கு நல்லா தெரியும், அரபுகளுடைய பேமத்தை கவிதை எழுதுறதுதான் வரலாறு. எவரும் மொல்லபாத் என்று சொல்லி சொல்லுவாங்க. மொல்லபாத்னா மக்காவில் தொங்கப்படப்படுகிற அந்த கவிதைகள், மொல்லபாத் சபா மொல்லபாத்னு ஃபேமஸா ஏழு கவிதைகள் மக்காவில் தொங்கப்படப்பட்டது. அந்த மக்காவில் அந்த எந்த கவிதையை தொங்க விட்டாங்களோ உலக லெவலில் ஒரு ரியல். அந்த கவிதைக்கு ஈடாக சொல்கிறது, யாராவது குற்றம் சொல்லிவிட்டால் அந்த கவிதையை கட்டி வீச்சுக்காங்க. என்ன எல்லாருமே துறவி கவிஞர்களாக அரபு மொழியில் அவ்வளவு ஆளுமை படைத்தவர்கள். அப்ப அவங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கவிதையால் ரொம்ப சிரமம் கொடுப்பான். அந்த நேரத்துல ஹதீஸ்ல இமாம் புகாரி அழகாக அந்த செய்தியை சொல்லுவார். அந்த ஹதீஸ்ல வரும், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال உஹுஜு குரைஷ் ஃபஇன்னஹு அஷத்து அலைஹா மின் ரஸ்கின் மின் நபல். பெருமானார் சொல்லுவார்கள், யாராவது ஒருவர் இந்த குறைசிகள் என்னை குறித்து இப்படி பாடுவதற்கு பதில் சொல்லுங்கள், ஏன் அப்படின்னு கேட்டா எந்த வகையில சொன்னாலும் அது அவங்களுக்கு சிரமமா இருக்காது, கவிதையால் நீங்கள் பதில் சொன்னால் அது அம்பால் எழுதுவதை விட அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். பின் நபில் அம்பால் எரிஞ்சா என்ன சிரமம் போடுவானோ அதை விட சிரமம் போடுவான். அதனால ஏதாவது சொல்லுங்க. அப்ப வருத்தில இபுனு ரவா, அந்த அறிவிக்க வருது, இபுனு ரவாஹான்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார், அவரிடத்துல ஆள் அனுப்பி விட்டாங்க. அவரை கூட்டிட்டு சொல்லி சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு எதிராக பாடுங்க. அவர் என்ன செஞ்சார், உடனே கவிதை எழுதி குறைச்சிகளுக்கு எதிராக பாடுங்க. வாங்கி நாயன்பல்லாஹு இடத்துல அது வாசித்து காட்டப்பட்டது. பல யூபி நாயன்பல்லாஹு அவங்களுக்கு அந்த வார்த்தைகள்ல பெருமானாருக்கு இது இல்ல, நிம்மதி இல்லை. மாலிக் என்று சொல்லுகிற அவரை அழைத்து வர சொன்னார்கள். அவர் ஒரு கவிஞர், நீங்க பாடுங்க அப்படின்னா. அவர் பெருமானாரே என்ன கூப்பிட்டீங்கல்ல, இந்த சிங்கம் தன்னுடைய வாளை சுழட்டி, தன்னுடைய வாளால் பின்னாடி இருக்கிற வாளால் இப்ப என்ன செய்ய போது மட்டும் நான் பாருங்க, சும்மா அதுல அது அப்ப என்ன செய்தார், வேகமா அவங்க பாட கவிதைகளை எழுத ஆரம்பித்தார், அவர் தன்னுடைய நாவை சுழட்ட ஆரம்பித்தார். உங்களுக்கு எதிராக எவர்கள் பாடினார்களோ அவர்களுடைய தோழர்கள் கழட்டிவிட்டனர். அந்த அளவுக்கு ஆளுமையான ஆள், கவிதையின் மீது பயங்கர ஆளுமை. நிறைய அவருடைய கவிதைகள் உண்டு பெருமானாரை குறித்து. பெருமானார் இருக்கும் போது பெருமானார் எதிர்க்க பாடினார். பெருமானார் இருக்கும்போது பெருமானாருக்கு எது அப்ப நாயன்சாங்க காலெல்லாம் தாழ்க்கே வேகப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இப்ப இன்ன அபாபக்கர் ஆழம குறைசன் அத்தாவிகா, நீங்க குறைச திட்டுறோன்னு ஏதாவது திட்ட ஆரம்பிச்சு ஏழாவது விதமா திட்டாதீங்க. ஏன்னு கேட்டா எனக்கும் அந்த குறைச்சிட்டு சொந்தம் உண்டு. நீங்க பேசுற வார்த்தை என்னையோ அல்லது என் நடத்தையோ தாக்கி வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எதிராகவே மாறிடும். அதனால நீங்க அபூபக்கர் அவர்களிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களுக்கு அந்த அந்த செயின் மேல உள்ள அந்த இறுதிய குடும்ப அந்த உறவுகளை குறித்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உன்னே இங்க நேரம் போயிட்டாங்க, போய் அபூபக்கர் சொன்னாங்க எனக்கு சுருக்கமா அவங்க வரலாறு பெருமானாருடைய அந்த வம்சம் எதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதை கேட்டு உடனே திரும்ப வந்தார் வந்து சொன்னார், சும்மா பக்கால யாரும் சொல்லா அது லக்ஸத்தலி நசபம், உங்களுடைய அந்த வம்சத்தை குறித்து அபூபக்கர் இடத்திலே சொல்லிவிட்டார். வல்லதி பாசத்தில் எந்த இறைவன் அந்த எந்த இறைவன் உங்களை அனுப்பினானோ அவனின் மீது சத்தியமாக உங்களுடைய அந்த பரம்பரையை அந்த கவிதையிலிருந்து எப்படி ஒரு குலைத்த மாவிலிருந்து புதிய ஈசியா எடுத்துடலாமோ அது மாதிரி அனுப்பிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையை வாசிக்கிற அதிர்ச்சியலிய வருகிற இந்த கவிதை பாலத்து ஆயிஷா போன்றவர் சமயத்தை வச்சு உருவாகி செல்வாவை இதை கேட்ட உடனே பெருமானார் சொன்னார்கள், இந்த ரூஹல் குதுசி லா யஸாலு யுஹயிதுக்கமா ஃபக்த அனில்லாஹி வரசூலிஹி, அத்தானே உன்னோடு ஜிப்ரீல் இருக்கிறார், உன்னோடு ஜிப்ரீல் இருக்கிறார், அவருடைய அந்த உதவியோடு நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னாங்க. உடல் உடனே சிரமத்தை தந்தான் அதிர்ச்சியல்லவர். அவருக்கு பாடின பாட்டு ஹஜௌத்து முஹம்மதன் ஹஜௌத்த முஹம்மதன் ஃபஅஜப்து அன் வஇந்தல்லாஹி ஃபீ தாலிகல் ஜஸாஉ, நீங்கள் எங்கள் உயிருக்கும் மேலான பெருமானாரை குறித்து எதோ சொன்னீர்கள், ஹஜௌத்த முஹம்மதன் வஅஜப்து அன்ஹு, என் உயிருக்கு மேலான பெருமானாருக்கு ஈடிலே அவர்களுக்கு முன்னால் இருந்து நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன், வஇந்த ஃபீ தாலிகல் ஜஸாஉ, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் கண்டத்திலே நன்மை உண்டு. எதுக்கு கவிதை படிக்கிறது நீங்கள் யாரை குறித்து தெரியுமா, கேவலமாக பேசினீர்கள், ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான மனிதர் உங்களோட சொன்னால் இருந்தாங்க அந்த துவா இவரின் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யறார். இந்த ஹஸ்தான் சாதிக்கும் அந்த செய்தியில தேசியவர்களுடைய இருக்குல்ல இந்த ஹஸ்தான், எந்த ஹஸ்தான் எவ்வளவு உயர்வானும் இந்த ஹஸ்தான், அதாவது தெரிந்து ஏதோ சொல்லுவோம் இல்ல, இன்னைக்கு காதுல வந்ததுங்க காது வாங்காத ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னு சொல்ல போய் அதனாலதான் அந்த சொன்னா என்ன பேசுறோங்கிறத யோசித்து பேச வேண்டும். அப்ப ஒன்னாவது அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற அந்த முனாபிக்கினுடைய தலைவர், இரண்டாவது நிஸ்தாக் என்று சொல்லுகிற அந்த அபூபக்கர் அவர்களுடைய மாமி மகன் சாட்சி மகன் ஆயிஷாவுடைய சாட்சி மகன், மூணாவதாக ஹஸ்ஸான் பின் சாபித், நான்காவதாக ஹம்னா பின் ஜெய்ஷ் என்கிற ஒரு பெண்மணி. ஹம்னா பின் ஜெய்ஷ் இந்த அம்மாவும் அன்னை ஆயிஷா சார்பாக சில செய்திகளை பேசிவிட்டார். இதெல்லாம் வரலாற்றுல பதிவான செய்தி, வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட செய்திகள். இப்ப இந்த ஹம்னா பின் ஜெய்ஷ் யார் அப்படின்னு கேட்டா, இப்ப பேசினவங்க எல்லாமே எல்லாம் சொன்னா உங்கள்ல இருந்து உள்ளவங்க உங்க சொந்தக்காரங்க என்ன அவருடைய மனைவி ஜைனப் பின்த் ஜாஹ்த் என்பவருடைய கூட பிறந்த சகோதரி, பெருமானாருடைய மனைவியின் சகோதரி ஹம்னா பின்த் ஜாஹ்த். இந்த செய்தி பரவிட்டு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க உடனே ஜெய்னப் ஜாஹ்த் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஒரு அற்புதமான மனிதர், அவர் உங்கள் மனைவியா இருக்கே அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய தக்கி ஒரு காலமும் அவர் அப்படி இருக்க மாட்டார். ஒரு காலமும் அவர் அப்படி இருக்க மாட்டார். ஆனா ஜெய்ன பிரதி எல்லா வசதான அவர்களுக்கும் அன்னை ஆயிஷாவுக்கு அடிக்கடி தகராறு நடக்கும். இது பல ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. அவங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு தடவை தட்டை கொடுத்து தான் தூக்கி போட்டு உடைச்சாங்க. இப்படி நாயக்கல்லாவுத்தரான் நல்ல அழகானவர்களாக இருந்தவர்கள் ஜெயினபதி அல்லா உத்தரான். அப்ப இவங்க நமக்கு போட்டியா வந்துருவாங்களோ ஒரு எண்ணம் அண்ணன் ஆயிஷாவுக்கு உண்டு. அந்த வகையில கேட்டவர்கள் சொன்னாங்க, அவங்கள் மீது நான் என் வாழ்க்கையில் எந்த குறையும் நான் பார்த்ததில்லையே. அந்த வரலாறுல எழுதும்போது எழுதுவாங்க, அவர்களுடைய அல்லாஹ்வின் பயத்தை கொண்டு அந்த பெருமானாருடைய சுகபத்தை கொண்டு எல்லாம் அந்த பெண்மணியை பாதுகாப்பாங்க. என்ன இல்லைன்னா நிலைமை வேற. பின்னாடி எல்லாம் வரிசையா சொல்றான் என்ன நிலைமை, வலகும் அழகும் அப்படியும் நல்லா சொல்றான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அப்ப இந்த நான்கு பேர்களை குறித்தும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஒன்னாவது சலூர், அதே மாதிரி ஹஸ்ஸான் பின் சாபித், அதே மாதிரி மிஸ்தா, கடைசியாக அம்னா பின் ஜெய்ஷ். இந்த நாலு பேரும் இன்னும் சில ஆயத்திலே ஹதீஸ்களிலே வரும்போது வருகிறது. அந்த முனாஃபிக்கோடு சேர்ந்த இன்னும் சில பேரும் பெருமானாருடைய மனைவியை பற்றி சில செய்திகளை சொன்னார்கள். அதில் ஜெய்த் பின் ரஃபா ரிஃபானா என்று சொல்லுகிற ஒரு மனிதர், அவரும் முனாஃபிக், அவர் இதில் சேர்ந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்கள், சரி இவங்கெல்லாம் என்ன நடந்துச்சு, இந்த நான்கு பேர் பேரும் சொல்லப்பட்டுச்சு, அடுத்து இவர்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில் வைத்தார்கள் அப்படிங்கிறத இன்ஷால்லாஹ் பார்ப்போம். அதுவரையும் எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொள்கிற, அதை சிந்திக்கிற, அதன் ஊடாக பெருமானாருடைய பிரியத்தை வளர்த்துக் கொள்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டிய ரசூலுக்காக வேண்டி செய்த காரியங்களை நினைத்து அவர்களின் மீது பிரியம் கொள்ளுகிற நல்ல மக்கள் எல்லாம் உங்களையும் நிலையில் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களை அமைச்சு தருவானாக. வாசகர்
ஆவான் இருக்கிறார்கள்.